நமஸ்காரம். பார்க்கடலில் அமுதம் கிடைந்தார் பகவான். முதலில் தேவர்களும் அசுரர்களும் கடையத் தொடங்கினர். பின்னால் அவர்களால் முடியாமல் போக பகவான் அமர்ந்து கடைந்தார், அமுதத்தை எடுத்து கொடுத்தார். அதிலும் அசுரர்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கே கொடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் நடப்பதற்கு முன்னால் பகவான் இந்திரனிடத்தில் ஒன்று சொல்லுகிறார். அது நம்முடைய வாழ்க்கையில கூட நடைபெறலாம். அதை எப்படி பொருத்தி பார்த்துக் கொள்ள வேணும்னு சொல்லுகிறேன். இந்திரன் தன்னுடைய நாட்டை இழந்தான் துர்வாசருடைய சாபத்தாலே. அப்படின்னா நாடு சோபை இழந்து விட்டது. பெருமானிடம் பிரார்த்திக்க, உங்களுக்கெல்லாம் சக்தி குறைந்திருக்கிறது, அமுதத்தை குடித்தால் சக்தி மீட்டு விடலாம், அதனால் என் படுக்கையான பார்க்கடலை கடைந்தெடு சரின்னு இந்திரன் புறப்பட்டான். பகவான் அவனிடத்தில், உன்னால் தனியே கடைய முடியாது, அசுரர்களோடு தோழமை கொள், அவர்களோடு நட்பு கொள் என்றார். என் சக்தியே அசுரர்களால் தான் போயிருக்கிறது, அப்ப அவர்களோடு நான் எப்படி கைகோத்துக் கொள்வேன் என்று இந்திரன் கேட்டான். அப்ப பகவான் அஹிமூஷகன் நியாயம் என்று ஒன்னு சொல்லுகிறார். அஹீனா பாம்பு, மூஷகம்னால் எலி, சுண்டலின்னு கொள்ளலாம், எலின்னு கொள்ளலாம். ஒரு பாம்பு ஒரு வலைக்குள் அகப்பட்டு விட்டது. அப்ப எப்படி வெளியில வர்றது? அது எலியோடு தோழமை கொள்ளும். எலியை விட்டு வலையின் கயிற்றை கடிக்க சொல்லுகிறது. எலியும் வரப்போகிற ஆபத்து தெரியாமல் சரி காப்பாற்றி விடுவோம் என்று கடிக்கும். பாம்பு வலையிலிருந்து வெளியே வந்து எலியை சாப்பிட்டு விடும். இதைத்தான் பகவான் இந்திரனிடத்தில் எடுத்து சொன்னார். அதை போல் இப்போதைக்கு நீங்க பாம்பும் எலியுமாக இருந்தாலும் தேவர்களும் அசுரர்களும் கைகோத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போதைக்கு அமுதம் வேண்டும், அது அவர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்திரனும் தலையாட்டினான். அதற்கப்புறம் சென்று கடல் கடைந்தார்கள், அமுதம் வந்தது. அசுரர்களுக்கு அதை இல்லையாக்கி தேவர்களுக்கே பகவான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் சண்டை மூண்டது. இப்ப நான் சொல்ல வந்தது, பாம்பு எலியோடே தோழமை கொண்டா போலே, இப்ப நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுங்க, அது நம்மால மட்டும் பண்ண முடியல. இன்னொருத்தர் இருக்கிறார், அவரோடு சேர்ந்து கொண்டால் இதை நடத்திவிடலாம் என்று தோணும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் நட்பு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க வேணும். இல்லை, அவ்வளவா என் கொள்கையோடு அவர் ஒத்து போகாதவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அதனால் அவரோட கொள்ளலாம். ரெண்டு பேருடைய பாலிசி பிரின்சிபிள்லாம் ஒன்னா இருக்கணுங்கிற தேவையில்லை அப்படின்னு நினைத்து கொண்டு கைகோக்கலாமா? இவர்கள் இருவரும் தேவர்களும் அசுரர்களும் எதிர் எதிர், ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒத்துப்போகாது. ஆனால் அசுரர்களோடு கைகோத்து பகவான் சொன்னான்றதுக்காக செய்தார்கள். அதை போல நாமும் செய்யலாமா என்று கேள்வி. அதை போல செய்யணும்னு வச்சுங்க, அதுக்கு ரெண்டு தேவைகள் வேண்டும். அப்பதான் அது சரியான பலத்தை கொடுக்கும். இல்லை என்றால் நான் இந்த பாம்பு எலி உதாரணம் சொல்லும் போதே வெளியில் வந்தவுடன் பாம்பு கடித்து விட்டது, எலியை சாப்பிட்டு விட்டதுன்னு தான் சொன்னேன். அதனால கண்டிப்பா கொள்கை ரீதியில் யாரோட ஒத்துப்போக முடியாதோ அல்லது தவறான வழியில் இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோத்து கொண்டால் ஆபத்து நம்ம தலைக்கே வரும். இல்லையே, ஆனா கண்ணன் அப்படி பண்ண சொல்லியிருக்காரே என்று கேள்வி வரலாம். சொன்னது உண்மை. அதுக்கு அப்படின்னால் பகவானுடைய ஆணை வேண்டும், அவர் சொல்லி இருக்க வேண்டும். அப்படின்னா செய்யலாம், நாமா செய்யக்கூடாது. அவர் சொல்லியிருந்ததுனால அவர் அப்புறம் என்ன பண்றார், தானே அதுக்கு வருகிறார். ஆமையாக அவதரித்து மந்தரமலை கீழே மூழ்கி போகாமல் பாதுகாக்கிறார். மோகினியாக அவதரித்து தானே அமுதத்தை பிரித்து கொடுக்கிறார். அப்ப நானே கடைசி வரைக்கும் இருந்து முடித்துக் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இங்க தேவர்களுடைய கதி நன்றாக இருந்திருக்காது, அப்போதே அசுரர்கள் முடித்திருப்பார்கள். அது அந்த பாம்பே எலிய சாப்பிட்டா போல ஆயிருக்கும். பகவான் இருக்கவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால் நாம் ஒரு காரியத்தில் இறங்குறோம்னால் கண்டிப்பா அது பகவத் அனுகிரகத்தை பிரார்த்திக்க வேண்டும். நாமா செஞ்சுட்டோம், சுதந்திரமா ஈடுபடுறோம் என்ன செஞ்சிடக்கூடாது. பகவானுடைய நினைவு தான் நமக்கு காரியகரம், ரக்ஷகன் அவரே. ஆனா அவர்கள் பகவான் பக்தர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பார். கண்டிப்பா பக்தர்களோட சத்துக்களோட நாம் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கும் பகவானுடைய நினைவு அதுதான் எப்போதும் உபாயமாக இருக்கும். என்ன நமக்கு தோணலாம், நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து கொள்கிறோம், அது நாம் தானே நம் கர்மத்தை செய்து குற்றங்களை களைந்து கொள்ள வேண்டும், இதுக்கு பகவான் என்ன செய்வார் என்று தோணலாம். நம்முடைய கர்மயோகத்தை நாம் செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்களை இத்தனையுமே கொடுத்தவர் பகவான். அதனால நாம நம்முடைய குற்றங்களை போக்கிக்கணும்னாலும் அது நாம போக்க முடியாது. அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன் அவர் தான் சொல்கிறார். அதனால நாம நம்முடைய காரியத்தை சரியா பார்க்கணும், அதுக்குன்னு நாமே தோஷங்களை விலக்கிக் கொள்ள முடியாது, அதை அவர் தான் செய்து கொடுக்க வேண்டும். அதுக்கத்தான் சொல்றேன், இதுக்கு பெருமானுடைய ஆணையும் அவரிருந்து முடித்துக் கொடுப்பேன் என்று கூட நின்றால் அதுதான் கலியுகத்தில் நடப்பதில்லை. அது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்தில் பகவான் நேரே வருவார். ஆனால் கலியுகத்தில் கடைசியில் கல்கி அவதாரம் மட்டும்தான் வருவார். அதனால் தான் நாம எதை செய்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக செய்ய வேண்டி உள்ளது, ஒதுங்கி ஒதுங்கி செய்ய வேண்டி உள்ளது. கைங்கரியத்தை மேல் விழுந்து செய்ய வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ ஆச்சாரிய கைங்கரியமோ மேல் விழுந்து செய்ய வேண்டும். மற்றது ஏதாக இருந்தாலும் அது பெருமானுடைய ஆணை உள்ளதா, அவர் எந்த உருவத்திலேயாவது இருந்து ரட்சிப்பாரா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஈடுபட வேண்டும். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு என்னுடைய ஆச்சாரிய வர்டரான புலலோகாச்சாரியருடைய அற்புதமான வாக்கியம். நமக்கு பேரு கிடைக்கிறது, பேருனால் நான் சொல்றது ஒரு பாக்கியம், ஒரு புருஷார்த்தம், ஒரு பிராப்தியம். அது கிடைப்பதனால் பகவானுடைய நினைவால் தான் அது ஏற்பட வேண்டும். அதனால அதை பிரார்த்தித்து அதை நினைத்தே செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.